நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் தியாகேசன்.
வணக்கம் பிரபா.
கார்பன் கேப்சர் டெக்னாலஜி, அதாவது கரியமில வாயு வெளியேறாமல் சேமித்து வைக்கும் இந்த திட்டம், அப்படி என்றால் என்ன என்று கூறுங்களேன்.
கார்பன் கேப்சர் என்று அவர்கள் மீன் பண்றது, உண்மையில நீங்க சொன்னது போல கார்பன் டை ஆக்சைடு அல்லது தமிழிலே கரியமில வாயு என்று சொல்வார்கள். அந்த கரியமில வாயு இந்த வளிமண்டலத்திற்கு எங்கட மனிதர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக பெருமளவு போகின்றது என்ற நிலையிலே அதை குறைக்க முடியுமா, இந்த கார்பன் டை ஆக்சைட்டை நாங்கள் கேப்சர் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ண முடியுமா என்பதுதான் அந்த கார்பன் கேப்சர். கரியமல வாயு வளிமண்டலத்தில் அதிகம் சேருவதால் தான் இந்த பூமி வெப்பமடைகிறது என்பதையும் இப்பொழுது பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொள்கின்றன. அவர்கள் இந்த கரியமல வாயு வளிமண்டலத்துக்கு செல்லும் அளவை குறைப்பதற்கான வழிகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த கார்பன் கேப்சர் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு குயிக் அல்லது ஒரு சுலபமான வழி என்று நினைக்கின்றார்கள். அதாவது காரணம் ஏனென்றால், இன்றைக்கும் இந்த உலகத்திலே 84% எனர்ஜி சோர்ஸ் அல்லது இந்த சக்தி பிரபாக்கிகள் இந்த ஃபொசைல் ஃபியூவல் என்று சொல்லப்படுகின்ற இந்த எண்ணெய், கேஸ், நிலக்கரி, கோல் போன்ற விடயங்களிலிருந்தான் புறப்படுகின்றன. இந்த ஃபொசைல் ஃபியூவல் ஒரு சக்தி பிரபாவிக்கு பாதிக்கப்படும் பொழுது கார்பன் டை ஆக்சைட் அதனுடைய ஒரு ப்ரொடக்ட், ரசாயன பதார்த்தம், எப்படியாவது இந்த கார்பன் டை ஆக்சைட்டை வளிமண்டலத்துக்கு செல்வதை குறைக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது, குறுகிய காலத்தில் அதாவது 2050 அளவிலே இந்த எல்லா நாடுகளும் நினைக்கின்றன தாங்கள் இந்த நெட் ஜீரோ என்ற ஒரு நிலையை அடையலாம் என்றால், அதாவது கார்பன் டை ஆக்சைட் போன்ற அளவை ஜீரோ அளவுக்கு கொண்டு வர முடியுமா என்பதற்கு உடனடியாக அவர்கள் நினைப்பது இந்த கார்பன் கேப்சர்.
இப்போது வந்து எமது அரசு திட்டமிட்டுள்ள இந்த கார்பன் கேப்சர் திட்டமானது எவ்வாறு வேலை செய்ய இருக்கின்றது அல்லது எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் என்று சுருக்கமாக சொல்ல முடியுமா?
இது ஒரு சட்டைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இந்த கார்பன் கேப்சர் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. காரணம் ஏனென்றால், இந்த நாடுகள் அல்லது அரசாங்கங்கள் ஒரு குயிக் சொல்யூஷன் அல்லது ஒரு விரைவான ஒரு தீர்வை கண்டுவிட நினைக்கின்றன. சில வேளைகளில் அது பொருளாதார ரீதியில் நன்மை பெறக்கூடியதா இல்லையா என்பதற்கு மேலாக நாடுகள் விரைவான சொல்யூஷன் ஒன்றை நோக்கி செல்லும் ஒரு விடயமாகத்தான் இந்த கார்பன் கேப்சரை பார்க்க வேண்டும். ஏனென்றால் கடந்த கால அனுபவங்களின்படி கார்பன் கேப்சர் ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ரொசீஜர், அதாவது பொருளாதார ரீதியிலே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்றுதான் வரலாறுகள் கூறுகின்றன. அவர்கள் இந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் இடங்கள், உதாரணமாக இந்த ஸ்டீல் மேக்கிங் அல்லது சிமெண்ட் மேக் பண்ற ஒரு ஃபேக்டரி அல்லது ஒரு இந்த மின்சாரத்தை உருவாக்குகின்ற பெரிய தொழிற்சாலைகள், இப்படியானவை தான் மிக அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை இந்த வளிமண்டலத்துக்கு விடுகின்றன. அப்ப அந்த இடங்களிலிருந்து இந்த கார்பன் டை ஆக்சைட்டை சேமிக்க வேண்டும் அல்லது அடைத்து வைக்க வேண்டும். பின்னர் அதை ஒரு இடத்திலிருந்து அவற்றை இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய், அதாவது பைப் லைன் அல்லது ஷிப் அல்லது ரெஃப்ரிஜரேட்டட் வெஹிக்கிள் அல்லது குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் கூட கொண்டு சென்று அவற்றை குறிப்பிட்ட சில இடங்களில், அதாவது கடலின் அடியில் அல்லது வெட்டி போகின்ற இந்த எண்ணெய் ஊற்றுக்கள் இருக்கின்ற இடங்களில் அல்லது ஜியோலஜிக்கல் ராக் ஃபார்மேஷன் சைட்ஸ் என்று சிலதை கண்டு வைத்திருக்கிறார்கள். அது அவை இவை எல்லாமே 1.2 கிலோமீட்டர் அடியில், பூமியின் அடியில் இந்த கார்பன் டை ஆக்சைட்டை அதிக அழுத்தத்தில் ப்ரெஷரை பாவித்து அந்த இடங்களிலே சேமிப்பது என்றதுக்கு மேலாக அந்த இடங்களிலே இடத்தை செலுத்துவதன் மூலம் வளிமண்டலத்துக்கு செல்வதை தடுக்க முடியும் என்று நினைக்கிறார்கள்.
இப்ப வந்து தியாகேசன், இந்த திட்டமானது, அதாவது கரியமில வாயு வெளியேறாமல் சேமித்து வைக்கும் இந்த திட்டம் ஏற்கனவே நமது நாட்டில் பயன்பாட்டில் இருக்கின்றதா?
உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவில் ஒரே ஒரு இடத்தில் தான், அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலே செவ்ரோன் என்ற அந்த அமெரிக்க எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற ஒரு பெரிய நிறுவனம் 2016 ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அரசாங்கத்துடன் ஒரு உடன்பாடை ஏற்படுத்தியது. அவர்களுடைய எல்என்ஜி லிக்விஃபைட் ஃபியூவல் அந்த 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 ப்ரொஜெக்டுக்கு அதிலே அவர்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைட்டை 5 வருடங்களுக்குள் தாங்கள் இந்த கார்பன் கேப்சர் பொறிமுறை மூலம் பாலோ ஐலண்ட் என்ற அந்த ஐலண்டுக்கு கீழே 1.5 கிலோமீட்டர் அடியிலே அந்த கார்பன் டை ஆக்சைட்டை செலுத்துவதன் மூலம் தாங்கள் 80% கார்பன் டை ஆக்சைட்டை இந்த கார்பன் கேப்சர் மூலம் அகற்ற முடியும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்து முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களால் 68% தான் அடைய முடிந்தது. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் ஒரே ஒரு இடத்தில் தான் அந்த கார்பன் கேப்சர் செய்யப்படுகிறது. ஆனால் சாண்டோஸ் என்ற ஒரு நிறுவனம் 2024 தான் 1.7 மில்லியன் டன் கார்பன் டைஆக்சைடை இப்பாறு அகற்ற முடியும் என்று ஆஸ்திரேலியாவிலே நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார்கள். அதே போல குயின்ஸ்லாந்து மாநிலத்திலும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண இருக்கின்றது.
ஆனால் இதேவேளை வேறு எந்த நாடுகளில் இந்த திட்டத்தை பயன்படுத்துகின்றார்கள்?
உண்மையிலேயே அமெரிக்கர்கள் இதை 50 வருடங்களுக்கு முன்னரே ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் ஆரம்பத்திலே இந்த கார்பன் கேப்சர் என்ற நோக்கத்திற்காக என்ற இல்லாமல் எண்ணெய் கிணறுகளிலிருந்து எண்ணெயை எடுக்கும் பொழுது கடினமாக அல்லது மிக ஆழத்தில் இருக்கின்ற எண்ணெயை எடுப்பதற்கு கடினமாக இருந்த பொழுது அல்லது இந்த கார்பன் டைஆக்சைடை மிக அமுக்கத்திலே அதை செலுத்தி அந்த எண்ணெய் எடுப்பதற்கான ஒரு ஒரு தொழில்நுட்பமாக பாவித்தார்கள். பின்னர் அதையே கார்பன் கேப்சராக மாற்றினார்கள். அப்ப அமெரிக்காவிலே 24 இடங்களிலும் யூரோப் போன்ற இடங்களில் 12 இடங்களிலும் ஏசியா பசிபிக் போன்ற இடங்களில் 12 இடங்களிலும் இருந்தாலும் கூட இன்றைய நிலைமையிலே இதிலே அரைவாசி நிலைகள் தான் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு நான் இந்த புள்ளி வீதத்தை சொல்ல வேண்டும். 35 பில்லியன் மெட்ரிக் டன் கார்பன் டைஆக்சைடு 2020 இந்த வளிமண்டலத்துக்கு இந்த மனிதர்களுடைய செயற்பாடுகளால் செலுத்தப்பட்டது. இதிலே 40 மில்லியன் மெட்ரிக் டன் தான் கார்பன் கேப்சர் இந்த டெக்னாலஜி மூலம் வளிமண்டலத்திலிருந்து அகற்றப்பட்டது. அது கிட்டத்தட்ட 0.1%. அந்த வகையிலே கார்பன் கேப்சர் என்பது மிக பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்தப்படக்கூடியது ஒன்று அல்ல.
கரியமில வாயு வெளியேறாமல் சேமித்து வைக்கும் திட்டமானது இப்பொழுது பல தரப்புகளாலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக வந்திருக்கின்றது. அந்த வகையில் இதனால் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி கூறுங்களேன்.
நன்மை என்று பார்த்தால் கார்பன் டைஆக்சைடை இந்த வளிமண்டலத்துக்கு செலுத்துவதை குறைப்பதற்கு மரங்களை வளர்க்கலாம் அல்லது இந்த சோலார் எனர்ஜி அல்லது ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் என்று இருக்குத்தானே, அதுகளை செய்யலாம். ஆனால் அவை காலம் எடுக்கும். நீங்கள் ஒரு மரத்தை வளர்த்து அது பெரிய மரமாகி ஒரு தற்காலிகமாக இந்த வளிமண்டலத்தில் இருக்கின்ற கார்பன் டைஆக்சைடை அந்த மரம் ஒரு போட்டோசிந்தசிஸ் என்ற ஒரு ஒன்று செயற்பாடின் மூலம் அந்த கார்பனை அது மரத்திலே வச்சிருக்கும். ஆனால் அவை காலம் எடுக்கும். அதே நேரம் இந்த மற்ற ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிகள் கூட இன்னும் அந்த அளவுக்கு பெரிய சதவீதம் இந்த எனர்ஜி சோர்ஸஸ்க்கு வரவில்லை. அதாவது நாங்கள் ஒரு கார்ல போக போறோம், உங்களோட வீட்டை ஃப்ரிட்ஜ் வேலை செய்யணும், வாஷிங் மிஷின் வேலை செய்யணும், உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் என்றால் எங்கேயோ ஒரு பகுதியிலே இந்த கார்பன் டைஆக்சைடு இந்த பூமிக்கு விடப்படுகிறது. இந்த கார்பன் டைஆக்சைடு பூமிக்கு விடப்படுவதை இன்றைய காலத்தில் தவிர்க்க முடியாது. அது அதற்கு ஒரு குயிக் சொல்யூஷன் இருக்குமோ என்று பார்த்துருக்க அவர்களுக்கு தெரிகிற ஒரே ஒரு விடயம் இந்த கார்பன் கேப்சர். அதால் தான் இது ஒரு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி அவர்களுக்கு தெரிகின்றது.
இதனால் ஏற்படுகின்ற தீமைகள் என்று சொன்னால் எதை குறிப்பிடுவீர்கள்?
இது மிகவும் செலவு மிக்க ஒரு விடயம். தகவல்களின்படி இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ்ல வர்றதை விட 3 மடங்கு செலவு இந்த கார்பன் கேப்சர் வந்து முழு சதவீதம் இந்த எனர்ஜி உற்பத்தியில நாங்கள் அடாப்ட் பண்ணினோம்னா 3 மடங்கு செலவு வரும் என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். வளர்ந்த நாடுகள் சிலவற்றிற்கு இது அவர்கள் இந்த இதை முயற்சியை செய்வதற்கு சிலவர்களை நடைமுறை சாத்தியமாக இருக்கும். ஆனால் உலகத்தில் பல நாடுகளால் இது நினைத்தும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு செலவு மிக்க ஒரு விடயம்.
கூடுதலாக எதிர்மறையான விமர்சனங்களே பல தரப்பில் இருந்தும் வெளியிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கூறுங்களேன், ஏன் அப்படியான விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள் இதற்கு வருகின்றன?
காரணம், இந்த அரசாங்கங்கள் இதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்று இந்த சோலார் அல்லது இந்த விண்மில் அல்லது கிளீன் எனர்ஜி என்று சொல்வார்கள் தானே, அந்த சக்தி பிறப்பாக்கிகள் அவற்றிற்கு பணத்தை செலவிடாமல் வீண் செலவு செய்ய போகின்றன என்றுதான் அதற்கான எதிர்ப்பு வருகின்றது. இப்ப சோலார் எனர்ஜி நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அதுல 0 தான் அந்த கார்பன் டைஆக்சைடு. அங்கேயும் சில அனுகூலங்கள் இருக்கின்றன. அதாவது சோலார் அல்லது விண்மில் போன்றவை ஒரு மிதமான ஒரு சக்தி பிறப்பாக்கிகளுக்கு தான் பிரயோசனமாக இருக்குமே ஒழிய ஒரு சோலார் ஃபார்மை வைத்துக் கொண்டு ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியையோ அல்லது ஒரு ஸ்டீல் மேக் பண்ற ஒரு ஒரு தொழிற்சாலையோ நடத்த முடியாது. இது சம்பந்தமான விடயங்களை ஆராய்கிறவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இப்போ உதாரணமாக இந்த டிரான்ஸ்போர்ட் அல்லது கார், ட்ரக் அல்லது பிளேனாக இருந்தாலும் ஷிப்பாக இருந்தாலும் இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த அளவிலே 24% கார்பன் டை ஆக்சைடு இந்த வளிமண்டலத்துக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து வருகின்றது. இப்பொழுது யூரோப்பிலேயாக இருந்தாலும் என்ன, அமெரிக்காவாக இருந்தாலும் என்ன, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் என்ன, இன்னும் 10 வருடங்களில் தாங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பாதிக்கின்ற ஃபியூவலுக்கு பதிலாக, இந்த ஃபோசைல் ஃபியூவலுக்கு பதிலாக மின்சார கார்களையோ அல்லது மின்சார ட்ரக்குகளையோ தாங்கள் நடைமுறைப்படுத்த போறவங்க சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அதுல 50% நிலையை அடைந்தாலும் கூட 10% கார்பன் டை ஆக்சைடு இந்த வளிமண்டலத்துக்கு போவதை குறைக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது 0.1% தான் எஃபெக்டிவாக செய்யப்படக்கூடிய அந்த கார்பன் கேப்சர் என்ற போன்ற விடயங்களில் ஏன் இத்தனை மில்லியன் டாலர்களை இந்த அரசாங்கங்கள் செலவிட வேண்டும் என்றுதான் அப்படியான எண்ணங்களும் தான் இந்த எதிர்மறையான இதுக்கு காரணம்.
மிகவும் நன்றி தியாகேசன், இந்த புதிய தொழில்நுட்பத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை எமக்கு வழங்கியிருந்தீர்கள். SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி பிரபா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.